سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن أربع وذكر منها عن ماله كيف اكتسبه وفيما أنفقه أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் ஆள் அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற தியாமத் வரைக்கும் அல்லாஹுடைய சந்தோஷத்தை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, முஸ்லீம்கள் என்ற வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் சில விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதில் பிரதானமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும், அவைகள் மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், ஊர்வனவைகளாக இருக்கலாம், உலகத்தில் எந்த ஒரு படைப்பினமும் அதனுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அந்தந்த படைப்பினங்களாக படைக்கப்படவில்லை. மாற்றமாக அது அல்லாஹுடைய முடிவாக, அல்லாஹுடைய நாட்டமாக, அல்லாஹுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அது மனிதர்களுடைய கெட்டித்தனம் அல்ல, அவர்களுடைய முயற்சி அல்ல, அது அல்லாஹ்வுடைய முடிவு. அதே போன்றுதான் உலகத்தில் எந்த ஒரு படைப்பினமாக இருந்த பொழுதிலும் அந்த படைப்பினத்தை அந்தந்த படைப்பினமாக, சிலவற்றை பறவைகளாக, சிலவற்றை மிருகங்களாக, சிலவற்றை சிலர்களை மனிதர்களாக, அதிலும் முஸ்லீம்கள் காபிர்கள் என்று இரண்டு கூட்டம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில், நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக நாங்கள் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அந்த மனிதர்களில் பிரதானமான இரண்டு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள், அதுக்கு நேர்மாற்றமாக அல்லாஹுவை நிராகரிக்கின்ற காபிர்கள். இதே போன்று இந்த மனிதர்களை நாங்கள் பல கோணங்களில் பார்க்கலாம். இதில் வெள்ளையானவர்கள், கருப்பர்கள், அறிஞர்கள், அறிவிலிகள், ஏழைகள், பணக்காரர்கள், ஆரோக்கியமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று, ஆண்கள் பெண்கள் என்று பல விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவு. இதில் மனிதனுக்கு எந்த சுய விருப்பு வெறுப்பும் கிடையாது. உலகத்தில் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்றால் இது அவனுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஆரோக்கியத்தை அவன் தெரிவு செய்து கொள்ளவில்லை. ஏனெனில் உலகத்தில் யாரும் நோய்க்கு ஆசைப்படுவது கிடையாது. உலகத்தில் நோயாளியாக வாழ வேண்டும், வாழ்கின்ற காலம் முழுவதும் வைத்திய சாலையில் கழிக்க வேண்டும், மருந்துகள் பாவிக்க வேண்டும் என்ற விருப்பம் யாருக்கும் கிடையாது. ஆனால் மருந்துகள் பாவிக்கிறார்கள், நோய்கள் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய முடிவு. இதே போன்றுதான் உலகத்தில் பல நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்களாக பிறந்தவர்கள் அவர்களுடைய கெட்டித்தனத்தின் அடிப்படையில் ஆண்களாகவோ, அல்லது பெண்களாக பிறந்தவர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அல்லது அவர்களுடைய திறமையின்மையின் காரணத்தினால் பெண்களாகவோ இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. அது அல்லாஹ்வுடைய முடிவு. அனைத்துமே உலகத்தில் முதல் மனிதராக, முதல் நபியாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருப்பம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய முடிவு. கடைசி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சையதுல் முர்சலீன், காத்தமுன் நபியின், ரஹமத்துல் லில் ஆலமீன், ஷஃபீஉல் முஸ்லிமீன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் கடைசி நபி என்பது அவர்களுடைய விருப்பம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய முடிவு. அனைத்துமே இந்த உலகத்தில் அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டமும் முடிவுமாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த உலகத்தில் பொருளாதார அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதானமான இரண்டு கூட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இரண்டு கூட்டங்களும் கியாமத் வரைக்கும் இருக்கத்தான் செய்வார்கள். இவர்களை உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாது. உலகத்தில் எல்லோரும் ஒரே நிலையில், ஒரே சமநிலையில் வாழ்வதென்பது, பொருளாதார அடிப்படையில் எல்லோரும் ஒரே மட்டத்தில் வாழ்வதென்பது குர்ஆன் ஹதீஸுடைய அந்த கொள்கைக்கு முரணான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்தெந்த அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது அறிஞர்களாக இருக்கலாம், புத்திசாலிகளாக இருக்கலாம், பெரும் பட்டதாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்த பொழுதிலும் உலகத்தில் இன்று 600 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்றால், இந்த 600 கோடி மக்களும் ஒரே தரத்திலான பொருளாதாரத்தில் வாழ வேண்டும் என்று யாராவது எதிர்பார்த்தால் எதிர்பார்க்கலாம், அது ஒரு கனவுதான், நனவாக முடியாது. குர்ஆனுடைய கட்டளை, குர்ஆனுடைய கட்டளை, குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக இதை சொல்கிறான். ஹஜ்ஜை அல்லாஹ் எல்லோருக்கும் கடமையாக்கவில்லை, ஜகாத்தை எல்லோருக்கும் கடமையாக்கவில்லை. இதே போன்று இன்னும் பல செயல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தில் இரண்டு சாரார்களை வைத்திருக்கிறான், ஏழைகள் பணக்காரர்கள். இந்த இரண்டு சாரார்களும் இந்த உலகத்தில் இருந்தால்தான் இந்த உலகம் கியாமத் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும். எல்லோருமே பணக்காரர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சமூகத்திலே இருக்கின்ற உலக மக்கள் அனைவரும் கோடீஸ்வரர்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு நிமிடம் வாழ்வதும் கஷ்டமாக போய்விடும். எல்லோரும் ஒரே தரத்தில் இருந்தால், ஏழைகள் இருக்க வேண்டும், செல்வந்தர்கள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த உலகம் இயங்கும். இது அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு முடிவாக, ஒரு ஹிக்மத்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எது எப்படி இருந்தாலும் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்தை படைத்தவன், மனிதர்களை படைத்தவன், மனிதர்களுடைய எண்ண அலைகளை அறிந்தவன், மனிதர்களுடைய உள்ள சிந்தனைகளை அறிந்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி தெளிவாக சொல்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உலக வாழ்வை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் பங்கு வைத்திருக்கிறோம், பங்கிட்டுக் கொடுத்திருக்கிறோம். வரஃபனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத், நாங்கள் சமூகத்தில் சிலர்களை விட சிலர்களை பொருளாதார அடிப்படையில் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சிலர்களை விட சிலர்களை பொருளாதார அடிப்படையில் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எதற்காக தெரியுமா? லியத்தகித பஅலுஹும் பஅலன் சுஹ்ரியா. அப்படி இருந்தால்தான் சிலர்கள் தங்களுடைய சில தேவைகளுக்காக மற்றவர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்வார்கள். அனைவரும் வாழ வேண்டும், அந்த ஏழை வாழ வேண்டும், அவனுடைய குடும்பம் வாழ வேண்டும், செல்வந்தனும் வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சிலர்கள் சிலர்களை தங்களுடைய வேலைகளுக்காக பாவித்துக் கொள்வதற்காக சிலர்களை விட சிலர்களை நாங்கள் பொருளாதார அடிப்படையில் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அந்த பொருளாதார அடிப்படையில் யாரெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்களோ, வசதிகள், வாய்ப்புகள், செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இவர்களை பார்த்தும் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்கிறான். அதுதான் வரஹ்மத்து ரப்பிக்க கைரும் மிம்மா யஜ்மவுன். அவர்கள் இந்த உலகத்தில் சேகரிக்கின்ற சொத்துக்களை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் மிக சிறந்தது என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஏழை எப்படி இந்த உலகத்தில் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியாதோ, நான் ஒரு ஏழை, எனக்கு ஹராம் ஹலால் பேணினால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, நான் எப்படியும் வாழ்வேன் என்ற ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஹராத்திலும் கை வைக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஏழை வர முடியாது. அவருடைய ஏழ்மையை காரணம் காட்டி ஹராத்தை ஹலால் என்று நினைத்து செய்து கொள்ள முடியாது, அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது, இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாது. உதாரணமாக நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் அவர் திருட்டு செயல்களில் ஈடுபடுகிறார் என்றால், திருடுகிறார் என்றால் இஸ்லாத்தினுடைய சட்டப்படி அவருடைய கையை வெட்ட வேண்டி வரும். அன்புக்குரியவர்களே, நிபந்தனைகளுடன், அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகின்ற பொழுது அவருடைய கையை வெட்ட வேண்டி வரும். அந்த நேரத்தில் அவர் ஏழை என்ற அந்த பார்வையில் பார்க்க முடியாது. அவருடைய ஏழ்மையை போக்கிக் கொள்ளுகின்ற வழி ஹராமான வழி அல்ல, அதுக்கு ஹலாலான ஒரு வழியை கையாள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, ஒரு பெரும் செல்வந்தன் அவருடைய ஜகாத்தை அவர் கொடுக்கவில்லை என்றால், இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் பலவந்தமான முறையில் ஜகாத்தை எடுத்து ஏழைக்கு கொடுக்கவும் முடியும். இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தால் பலவந்தமாக எடுத்து கொடுக்கவும் முடியும். அன்புக்குரியவர்களே, அதற்காக ஒரு ஏழை ஹராத்தில் கை வைக்க முடியாது. அதே போன்று ஒரு செல்வந்தன் நான் என்னுடைய முயற்சியால் சம்பாதித்த பணம் என்று அவன் தாண்டோண்டித்தனமாக அவருக்கு வாழவும் முடியாது. இந்த உலகத்தில் எதையும் நான் செய்வேன், எனக்கு அரசியல் பலம் இருக்கிறது, எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, என்னுடைய பணம் நான் சம்பாதித்தது என்ற மமதையில் அவர் ஹலாலான முறைகளை மீறி ஹராமான முறைகளிலும் செலவழிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஏழைக்கும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, பணக்காரருக்கும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தின் பிரகாரம் இரண்டு சாராரையும் வைத்து இரண்டு சாராருக்கும் ஒரு அழகான ஒரு வழிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே அந்த வகையில் இந்த உலகத்தில் ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் யாரையாவது ஏழையாக படைத்திருக்கிறான் என்றால், மிக கடுமையான ஒரு வறுமை கோட்டின் கீழால் வாழ்கின்ற ஒரு மனிதர், மிகப்பெரிய கஷ்டம், ஒழுங்காக வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியவில்லை, ஒரு நோய்க்கு மருந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வசதி கிடையாது, மிக கஷ்டமான ஒரு நிலையில் வாழ்கிறார். இவர் என்ன செய்ய தேவையில்லை, இவர் நான் ஏதோ ஒரு பாவம் செய்த காரணத்தினால் தான் இந்த உலகத்தில் என்னை வறுமை வந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது, அந்த பாவம் அந்த பாவத்தினுடைய முசீபத்து தான் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை என்று யாரும் தனக்கு வருகின்ற அந்த ஏழ்மைக்கும் பாவத்துக்கும் சம்பந்தப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த இரண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு நேர்மாற்றமாக ஒரு செல்வந்தன் இப்படி நினைக்கவும் கூடாது, நான் மிகப்பெரிய நல்லவன், நல்ல மனிதன், சாலிஹான ஒரு மனிதன், இதனால் தான் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் செல்வத்தை தந்திருக்கிறான் என்று அவர்களும் தங்களுடைய செல்வத்தை கண்டு ஏமாந்து போகக்கூடாது. வறுமையும் சோதனைதான், செல்வமும் சோதனைதான். குர்ஆன் மிக அழகாக இதை சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கிறான், சில செல்வந்தர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சில செல்வந்தர்கள், குறிப்பாக காபிர்கள், அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு செல்வம் கிடைத்தது. காபிர்கள் நினைத்துக் கொண்டார்கள் செல்வம் கிடைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு கைர், மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் அவர்களுக்கு கிடைத்ததாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் உடனடியாக ஆயத்தை இறக்குகிறான், அயஹ்சபூன அன்னமா நுமித்து லஹும் பிஹி மின் மாலின் வ பனீன், அந்த மக்கள் அவர்களுக்கு நாங்கள் பணத்தையும் ஆண் குழந்தைகளையும் கொடுப்பது, இரண்டையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், பணத்தையும் ஆண் குழந்தைகளையும் கொடுப்பது, நுசாரி உலகம் ஃபில் ஹைராத், ஹைர்களை நலவுகளை நாங்கள் அவசரமாக கொடுக்கிறோம் என்று அந்த மக்கள் தப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான், பல் லா யஷ்ரூன், இல்லை, அந்த எதற்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால், அல்லாஹ் விரும்பி விட்டால் அவனுக்கு பணத்தை கொடுப்பான் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லவில்லை. அதே போன்று ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுத்து விட்டால், ஒரு மனிதனை அல்லாஹ் கோபித்து விட்டால் அவனை கடுமையான அந்த வறுமையால் அல்லாஹ் சோதிப்பான் என்றும் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு செல்வந்தன் அவனுடைய தேவை போக கூடுதலான ஒரு பணம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை கொடுத்து சோதிக்கிறான். சமூகத்தில் அந்த பணத்தை எடுப்பதற்கு தகுதியானவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், விதவைகள் இருப்பார்கள், அனாதைகள் இருப்பார்கள், அடிப்படை தேவைக்கு வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள், இவர்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் ஒரு செல்வந்தனுடைய கையில் பணத்தை கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே செல்வந்தன் அவனுடைய செல்வம் என்ற சோதனையில் அவன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அந்த செல்வம் என்ற சோதனையை சரியாக அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அவர் அதை செலவழிக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், சதகாக்கள் கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தினர்கள், குறிப்பாக கஷ்டவாளிகள் இருந்தால், ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போன்று தன்னை அண்டி வாழ்கின்ற தன்னுடைய அருகிய நெருங்கிய உறவினர்கள், தூரத்து உறவினர்கள், தன்னுடைய ஊர் மக்கள், அனாதைகள், விதவைகள் என்று ஒவ்வொருவர் பற்றியும் அவர் அக்கறை கொள்ள வேண்டும். என்னுடைய செல்வம், இதை நான் எனக்காக மட்டும் அனுபவிப்பேன் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் வாழ்வாராக இருந்தால், செல்வம் என்ற சோதனையில் அவர் சித்தி அடையாமல் அவர் அதாவது என்ன செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் அந்த சோதனையில் மாட்டிக்கொள்கிறார். அதே போன்றுதான் ஒரு ஏழை, நான் ஏழையாக இருக்கிறேன் என்ற காரணம் காட்டி அல்லாஹ் கோபிக்கின்ற, அல்லாஹ் வெறுக்கின்ற, அல்லாஹ் தடை செய்த விஷயங்களில் அவர் ஈடுபடுவாராக இருந்தால், இவர் ஏழ்மை என்ற சோதனையில் அவர் என்ன செய்கிறார், சித்தி அடையவில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இருவரும் இந்த விஷயத்தில் மிக அதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த ஏழைகளை பார்த்து சொல்கிறான், இவ்வளவு அமல் செய்தும் இன்று உலகத்தில் அனைவருடைய அதாவது குறிப்பாக ஏழைகளில் அநேகமானவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? சொல்லுவார்கள், நாங்கள் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறோம், இது மட்டுமல்ல ஐந்து நேரமும் அல்லாஹுவை பயந்து தொழுகிறோம், நேரத்துக்கு தொழுகிறோம், வாழ்க்கையில் தஹஜ்ஜத் தொழுகையை விட்டது கிடையாது, அநேகமான சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறோம், எங்களால் முடியுமான அளவு சதக்காக்கள் கொடுக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறோம், உதவி செய்கின்ற மனதும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது, அந்த நீயத்தும் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு செய்தும் எனக்குத்தான் சோதனை வருகிறது, நான் தான் சோதிக்கப்படுகிறேன். சிலர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு அமல் செய்தும் எங்களுக்கு குழந்தை கிடையாது, குழந்தை பாக்கியம் கிடையாது, வாழ்க்கையில் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யவும் இல்லை, செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை, ஆனால் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, இதை ஏதோ அல்லாஹ் வெறுத்து விட்டான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லது ஐந்து நேரம் தொழுகிறோம், அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழ்கிறோம், ஹராத்தில் கை வைத்ததே கிடையாது, வட்டியில் கை வைத்ததே கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய பாவத்தை செய்கின்ற எண்ணம் கூட உள்ளத்தில் கிடையாது, ஆனால் எனக்கு இவ்வளவு பெரிய வறுமையே, இவ்வளவு பெரிய கஷ்டமே, நெருக்கடியே. ஆனால் அந்த மனிதனை பாருங்கள், இந்த மனிதனை பாருங்கள், ஹராத்தை செய்கிறான், வட்டியில் கை வைக்கிறான், அநியாயம் செய்கிறான், வாழ்க்கையில் தொடவே இல்லை, நோன்பு பிடிக்கவில்லை, இவ்வளவு வசதிகளை வைத்துக் கொண்டும் ஜகாத் கொடுக்கவில்லை, ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, ஆனால் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறானே, இவனிடத்தில் என்ன நல்லவன் இருக்கிறதோ தெரியாது என்று தன்னுடைய ஈமான் பலகீனமானதாகவும், தான் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட ஒருவராகவும், அவன் அல்லாஹ்வால் ரஹ்மத் செய்யப்பட்ட ஒருவராகவும் சிலர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இது தவறான சிந்தனை. அன்புக்குரியவர்களே, அப்படி இருந்தால் உண்மையில் ஒரு மனிதனுக்கு வருகின்ற ஏழ்மை என்பது அல்லாஹ் ஒரு மனிதனை வெறுத்ததனுடைய அடையாளம் என்றிருந்தால் இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தில் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வந்த கஷ்டம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், வரலாற்றை படிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அதை போன்ற ஒரு கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்கும் ஏற்பட்டிருக்க முடியாது, அவ்வளவு பெரும் கஷ்டத்தை சுமந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று பாருங்கள், உலகத்தில் சில நாடுகள் நாங்கள் பார்க்கிறோம், எத்தியோப்பியா போன்ற நாடுகள், சில ஆப்பிரிக்க நாடுகள், முஸ்லிம்கள் மிகப்பெரிய பசியுடனும் பட்டினியுடன் காலத்தை கழிக்கின்ற சில நாட்டு மக்களை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய அந்த பசிப்பினியை போக்குவதற்காக உலகத்தில் பல சங்கங்கள் இருக்கிறது, பலர்கள் இதற்காக ஒன்று கூடுகிறார்கள், பல மகாநாடுகள் நடைபெறுகிறது, பலரும் உதவி செய்கிறார்கள், ஏதோ ஒன்று நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி அல்ல. அன்புக்குரியவர்களே, பச்சிளம் குழந்தைகள் என்று பார்க்கவில்லை, பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் என்று பார்க்கவில்லை, வயோதிபர்கள் என்று பார்க்கவில்லை, அனைவரையும் அந்த ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கணவாயில் சுமார் சுப்ஹானல்லாஹ் மூன்று வருடங்கள் உண்ணுவதற்கு உணவில்லை, தண்ணீர் கிடையாது, எப்படியான பட்டணியில் வாடியிருப்பார்கள். அன்புக்குரியவர்கள், இன்று உலகத்தில் யாருக்காவது பசி என்றால், ஒரு மண் சரிவு ஏற்பட்டு விட்டால், ஒரு சுனாமி ஏற்பட்டு விட்டால், ஒரு பூகம்பம் ஏற்பட்டு விட்டால், அடுத்த ஒரு வெள்ளம் ஏற்பட்டு விட்டால், அன்புக்குரியவர்களே, அடுத்த ஊர் மக்கள், பாதிக்கப்படாத மக்கள் உடனடியாக பள்ளிகளிலிருந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டு அவர்களுக்கு உண்ண உடை வேண்டும், அதாவது உண்ண உணவு வேண்டுமா, உடுக்க ஆடைகள் வேண்டுமா, மருந்து தேவைகளா, எது தேவையோ அதை கேட்டு கேட்டு அதாவது கொண்டு போய் கொட்டுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், சங்கங்கள் இருக்கிறது, வாலிபர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் இதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் மூன்று வருடங்கள் அந்த ஸுபே அபி தாலிபில் இருக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கல்ல இன்னும் அவர்களை கொடுமை செய்கின்ற எண்ணமுள்ள காபிர்கள் தான் அந்த காலத்தில் இருந்தார்கள். எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருப்பார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு தடவை ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்கள். சென்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், துஸல்லி யா ரசூலல்லாஹ் வ அன்த ஜாலிஸ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களும் உட்கார்ந்து கொண்டு தொழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜூஉ யா அபு ஹுரைரா, சொன்னார்கள் அபு ஹுரைராவே, எனக்கு ஏற்பட்ட பசி என்னை உட்கார்ந்து தொழ வைக்கிறது என்று சொன்னார்கள். நின்று தொழ முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, பசி, நின்று தொழ முடியவில்லை. இதை கேட்ட அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், லா தபிக்கி யா அபு ஹுரைரா, அபு ஹுரைராவே, நீங்கள் அள வேண்டாம். ஏனெனில் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பசியுடன் இருக்கிறான், அந்த பசிக்கும் அல்லாஹ் நன்மை தருவான் என்ற நல்லாதரவுடன் பசியுடன் இருந்தால் அந்த அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளில் பயங்கரமான கேள்விகள் கொண்டு கேட்க மாட்டான் என்ற ஒரு செய்தியை சொல்லி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அதாவது ஆறுதல் படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் சாப்பிடாமல் கழித்திருக்கிறார்கள், தொடர்ச்சியாக 3 நாட்கள். அன்புக்குரியவர்களே, இன்று இருக்கிறார்களா தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு? 3 நாட்கள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, இருக்கலாம் 1000 அல்ல 1 லட்சத்தில் ஒருவர் இருக்கலாம். 3 நாட்களாக சிலர்கள் இருக்கலாம் எமது நாட்டிலும் எமது ஊரிலும் 1 நேரம் சாப்பிட்டவர்கள், 2 நாளைக்கு 1 தடவையாவது சாப்பிட்டவர்கள் இருப்பார்கள். இது 3 நாளாகியும் சாப்பிடவில்லை. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சில இறைச்சி துண்டுகளும் சில அதாவது ரொட்டி துண்டுகளும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இதை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டு போய் இதனை கொடுத்த உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து ஒரு தடவை அப்படியே அதை அதாவது ஒரு துண்டு உரட்டையையும் ரொட்டியையும் இறைச்சி துண்டையும் வாயில் போட்டு சப்பிவிட்டு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாதா அவ்வளு தஆமின் அகலஹு அபூகி முந்து சலாசத்தி ஐயாம். சொன்னார்கள், 3 நாட்களுக்கு பின்னால் உன்னுடைய தந்தையாகிய நான் முதன்மையாக சாப்பிடுகின்ற முதலாவது உணவு இது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படியான ஒரு வாழ்க்கை என்று சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் கல்லை வயிற்றில் கெட்டிய வரலாறு. அன்பு ஒரு சஹாபி அந்த ஹந்தக் யுத்தத்தின் பொழுது, அந்த அகல் யுத்தத்தின் பொழுது குழியை வெட்டி கொண்டிருந்த ஒரு சஹாபி பசியுடைய அந்த அந்த கடுமையான பசியுடைய நேரத்தில் தன்னுடைய வயிற்றை அதாவது செலவாசம் காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வயிறு அப்படியே ஒட்டிவிட்டது முதுகுடன், என்னால் நின்று கொண்டிருக்க முடியாது, எனவே என்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக நான் ஒரு கல்லை வயிற்றிலே கெட்டிருக்கிறேன் என்று காட்டிய பொழுது ஸல்லல்லாஹு அவர்கள் தனது வயிற்றை காட்டுகிறார்கள், அங்கே 2 கல்லுகள் கட்டப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்று உலகத்தில் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மக்களுக்காக தன்னை ஒரு மெழுகுதிரியாய் கரைப்பவர்கள் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய சொந்த வாழ்வை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய வசதிகள் அவர்களுக்கு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிலைமை நேர்மாற்றமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ஜனாசா, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது அது மகரிபுடைய நேரமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். மகரிபுடைய நேரமாக இருந்தது, இருட்டாக இருந்தது. இந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு வந்த சஹாபி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி அஸ்மா நாயகியுடைய மகன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி அஸ்மா நாயகியுடைய மகன் உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசாவை அடக்கிவிட்டு வந்து தன்னுடைய சாட்சியத்திலே கேட்கிறார்கள், சாட்சியே இருட்டாக இருக்கிறது, விளக்கு பத்த வைக்க வேண்டும், ஜெய்தூன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, யார் இந்த உலகத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர்கள், அவர்களிடத்தை கேட்கிறார்கள், சாட்சியே இருட்டாக இருக்கிறது, யாருடைய வீடு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, இருட்டாக இருக்கிறது, கொஞ்சம் அதாவது விளக்கு பத்த வைப்பதற்கு ஜெய்தூன் என்ன இருக்கிறதா என்று கேட்டபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், தன்னுடைய சகோதரியின் மகனை பார்த்து சொன்னார்கள், விளக்கு பத்த வைப்பதற்கு ஜெய்தூன் இருந்திருந்தால் நேற்று இரவு அதை குடித்து என்னுடைய பசியை போக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு வருகின்ற வறுமை அல்லாஹ் அவனை வெறுத்ததனுடைய அடையாளம் அல்ல, அல்லாஹ் அவனை வெறுத்ததனுடைய அடையாளம் அல்ல, ஒரு மனிதனுக்கு வருகின்ற வசதிகள் அல்லாஹ் அவனை விரும்பியதற்குரிய அடையாளமும் அல்ல. அன்புக்குரியவர்களே, இருவரும் ஒரு எளிமையான சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு செல்வந்தர் அவருக்கு செல்வம் இருக்கிறது என்பதற்காக அனைத்தையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற அதாவது பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு தான் இன்று பொதுவாக ஏழைகள் கூட சில சந்தர்ப்பங்களில் குறிப்பாக வீடுகளில் நிக்காஹ் என்று வந்துவிட்டால், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வீடுகளில் நிக்காஹ் என்று வந்துவிட்டால் ஏழைகளும் கூட அதனை பெரிய அளவில் செய்வதற்கு ஆசைப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இந்த சமூகத்துக்கு மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஏழை ஏன் அவர் அதை ஆடம்பரமாக செய்ய முயற்சிக்க வேண்டும்? தன்னுடைய விரலுக்கேற்ற வீக்கம், தன்னுடைய வருமானத்துக்கேற்ற செலவு, இது அவர்கள் பேண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இன்று சாதாரணமாக என்ன செய்வார்கள், இன்று ஒரு ஏழை கூட உண்மையில் ஒரு 10, 15, 20 சகனுக்கு தான் அவர்களால் சிரமப்பட்டு செய்ய முடியுமான ஒரு நிக்காயை அவர்கள் ஒரு 100, 150 சகனுக்கு செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றால் என்ன செய்வார்கள்? செல்வந்தர்களை போய் சந்திப்பார்கள். வீட்டிலே ஒரு நிக்காக இருக்கிறது, ஒரு 100 கிலோ அரிசியை உங்களால் பொறுப்பெடுக்க முடியுமா? 100 கிலோ இறைச்சியை பொறுப்பெடுக்க முடியுமா? இப்படி வீடு வீடாக போய் கேவலப்பட்டு நிக்காக செய்ய வேண்டிய தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, ஏழை என்பதற்காக மற்றவர்களிடத்தில் போய் இப்படி எல்லாம் கேவலப்பட்ட நிலையில் நிக்காக செய்ய தேவையில்லை. அன்புக்குரியவர்கள், இன்று பாருங்கள், ஒரு குர்பான் ஒரு மாடை அறுக்கிறார்கள் என்றால், ஒரு நிக்காகுக்காக மாட்டை அறுக்கிறார்கள் என்றால் என்ன செய்வார்கள்? மாட்டினுடைய குடலுக்காக ஒரு சாப்பாடு, அதற்கும் ஒரு பேர் குடல் சாப்பாடு. அன்புக்குரியவர்களே, அது எத்தனை சகன்? அதற்கு ஒரு 100 சகன் அல்லது ஒரு 50 சகன். அன்புக்குரியவர்களே, அழகாக ஒரு நிக்காக செய்ய முடியுமான, நிக்காக செய்வதற்கு போதுமான செல்லி பணம் அங்கே குடல் சாப்பாட்டுக்கு செலவழிக்கப்படுகிறது. ஒரு செல்வந்தர் செய்கிறார் என்றால் அது வேறு விஷயம், அவருக்கு வசதி இருக்கிறது, அவர் செய்கிறார் வேறு விஷயம். ஒரு ஏழையும் அதற்கு ஆசைப்படக்கூடாது. அவர் அந்த குடலுக்காக ஒரு சாப்பாடு கொடுப்பதை விட அப்படித்தான் ஒரு ஒரு மாடு அறுக்கின்ற ஒரு கட்டம் என்றாலும் கூட அவருக்கு என்ன செய்யலாம், அந்த குடல்களை பக்கத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கு ஒரு 50-40 வீடுகளுக்கு பங்குட்டு கொடுத்து விட்டால் ஒரு செலவு குறைந்து விட்டது. ஏன் பணக்காரர் செய்கிறார் என்பதற்காக ஏழை ஏன் அதற்காக ஆசைப்பட வேண்டும்? அன்புக்குரியவர்களே, ஊர் முழுவதும் கதை கேட்டு ஒவ்வொரு இடத்திலும் போய் அதை பொறுப்படுங்கள் இதை பொறுப்படுங்கள் என்று கேட்டு கேவலப்பட்டு செய்ய தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, செல்வந்தர்கள் செய்கிறார்களா, அவர்கள் செய்யட்டும், நான் ஒரு ஏழை, நான் இதை செய்வதை விட வீட்டிலே அடிப்படையான ஒரு தேவை இருக்கும், அதை செய்யுங்கள், அதற்கு முன்னுரிமை கொடுங்கள். சிலர்கள் என்ன செய்வார்கள், தனக்கு 2-3 பெண் மக்கள் இருக்கிறார்கள், ஒரு மகளுக்காக, ஒரு மகளுடைய நிக்காகுக்காக பல லட்சங்களை, அதுவும் கடன் பட்டு, இப்படி பல விதங்களில் உதவி பெற்று ஒரு மகளுடைய நிக்காக ஆடம்பரமாக செய்கிறார்கள். அவர் அடுத்த மகளை பற்றி சிந்திக்கவில்லை. இப்படியான நிறைய நிலைகள் இருக்கிறது. அதே போன்று ஒரு செல்வந்தரும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசியை தந்திருக்கிறான். நான் ஒரு 250-300 சகனுக்கு ஒரு சாப்பாட்டை ஏற்பாடு செய்ய போகிறேன். அதே நேரத்தில் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களில் அல்லது என்னுடைய நெருங்கிய தூர உறவினர்களில் ஒரு பெண்மணி இருக்கிறார், ஒரு விதவை இருக்கிறார், ஒரு அனாதை இருக்கிறார், ஒரு நோயாளியின் மகள் இருக்கிறார், வயது போய்கொண்டிருக்கிறது, வயது போய்கொண்டிருக்கிறது, நிக்காகுரிய ஏற்பாடுகள் கிடையாது. இந்த நேரத்தில் என்னுடைய மகனுடைய நிக்காகை ஒரு 250-300 சகனுக்கு செய்வதை விட்டுவிட்டு நானும் ஒரு 50-100 சகனுக்கு செய்து அந்த ஒரு ஏழை பெண்ணுடைய நிக்காகையும் இதனுடன் சேர்த்து செய்து வைத்தால் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அன்புக்குரியவர்களே, ஒரு ஏழையுடைய கண்ணீரை துடைக்கிறீர்கள். ஹதீஸ் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபர்ரஜ அல் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜ அல்லாஹ் அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமி கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறாரோ, கண்ணீரை துடைக்கிறாரோ, அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் இவருக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆடம்பரத்தை விட்டு விடுங்கள். பாருங்கள், ஹதரத் அதாவது அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு சம்பவம் தான், இதற்கு முன்னாலும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், சஹாபாக்களில் பெரும் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு இவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் என்பதை பாருங்கள். இவர்கள் மரணிக்கின்ற பொழுது, மௌத்தாகின்ற பொழுது, இவர்களுக்கு 4 மனைவிமார்கள் இருந்தார்கள், 4 மனைவிமார்கள் இருந்தார்கள். எனவே சொத்து பிரிக்கின்ற அந்த மசாலாவின் படி அவர்களுடைய மனைவியர்களுக்கு வர வேண்டிய சொத்து 8/1 வர வேண்டும். முழு சொத்திலும் 8/1 தான் 4 மனைவிமார்களுக்கும் பங்குடப்பட வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், மொத்தமாக 8 ரூபாயை அவர் விட்டு வைத்திருக்கிறார் என்றால் 8/1 ரூபாயை தான் இந்த 4 மனைவிமார்களுக்கும் பங்குட வேண்டும். ஒரு மனைவிக்கு உதாரணமாக சொல்கிறேன், 25% என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அவர்களுடைய ஒரு மனைவி, நா இலா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி, ரஹிமஹும் ரஹிமஹுல்லாஹ், அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு வரவேண்டிய அந்த எட்டில் ஒன்றில் நாளில் ஒன்று, உதாரணமாக அந்த 25% என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அது எனக்கு அதிகமான பணம், எனக்கு அவ்வளவு தேவையில்லை, அதையும் எட்டாக பிரித்து ஒன்று தந்தால் போதும் என்று சொன்னார்கள். 25% எட்டாக பிரித்து ஒன்றை தந்தால் போதும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த மனைவிக்கு அந்த சொத்து எவ்வளவு தெரியுமா? 100,000 தங்க நாணயங்கள். 100,000 தங்க நாணயம் யாருக்கு? எட்டில் ஒன்றில் நாளில் ஒன்றை எட்டாக பிரித்து கொடுத்த ஒரு மனைவிக்கு. அந்த 25% எட்டாக பிரித்து நாயிலா என்ற ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுவுடைய மனைவிக்கு வந்த தொகை 100,000 தங்க நாணயங்கள். 100,000 தங்க நாணயங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாணயத்தின் பெருமதி, இன்றைய பெருமதி பிரகாரம் கிட்டத்தட்ட 62,000 ரூபாய் ஒரு தங்க நாணயத்தின் பெருமதி. 62,000 என்றால் கணக்கை பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் தான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய நிக்காஹ் நடந்த பொழுது, இவர்கள் அதாவது ஹிஜ்ரத் சென்ற பொழுது நிக்காஹ் முடித்தார்கள். நிக்காஹுக்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைக்கவில்லை, அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் சுபஹு தொழுகையின் பின்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை காண்கிறார்கள். அவர்களுடைய ஆடையில் ஒரு இடத்தில் மஞ்சள் பட்டிருக்கிறது. கேட்டார்கள், பஹியம் யாபா அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், என்ன விஷயம், உங்களுடைய ஆடை மஞ்சள் பட்டிருக்கிறது? அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், இன்னி தஸவ்வஜ்து இம்ரஅத்தன் மினல் அன்சார் அலா நவாத்தின் மின் தஹப். சொன்னார்கள், ஒரு ஒரு ஈச்சப்பழ கொட்டையின் பாரம் அளவு தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு அன்சாரி பெண்ணை நான் நிக்காஹ் முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். நிக்காஹ் நேற்று நடந்திருக்கிறது. அந்த நிக்காஹுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுக்கவில்லை. இதற்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவும் இல்லை, நக்கல் கிண்டலாக எதுவும் சொல்லவும் இல்லை. நான் நபியாக இருந்தும் என்னை அழைப்பதற்கு நான் போதாதா என்று தன்னை அப்படி அவர் அந்த அளவு கூட மானசீகமாக கூட அவருடைய உள்ளத்தை தாக்கவில்லை. சல்லல்லாஹு அவர்கள், நல்ல விஷயம், நீங்கள் நிக்காஹ் முடித்து விட்டீர்களா? நமக்கு இதை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் சல்லல்லாஹு அவர்களையும் கூப்பிட வேண்டும் என்று இதை பெரிய ஒரு இஸ்வா அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. சல்லல்லாஹு அவர்கள் என்னை கூப்பிடாமல் ஒரு நிக்காஹா என்று இவர்களும் ஒரு வேறொரு பகுதியை சிந்திக்கவில்லை. இன்று நிக்காஹுக்கு அழைக்கவில்லை என்றால் சுப்ஹானல்லாஹ், முகம் பார்க்க முடியாது. இப்படியான ஒரு வைராக்கியம் வைக்கிறார்கள். குறைந்தபட்சம் 4 பேர் இருக்கின்ற இடத்தில் என்ன செய்ய, பணக்காரர்களுக்கு சொன்னார்கள், ஏழைகள் தானே, எங்களை விட்டார்கள் என்றாவது அவருடைய உள்ளத்தை சீண்டி பார்க்காமல் சிலர்களுக்கு சந்தோஷம் வரமாட்டாது. இந்த அளவு கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு மானசீகமாக கூட அவருடைய உள்ளத்தை நோவிக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நிக்காஹ் முடித்து விட்டீர்களா? ஒரு விஷயம் செய்யுங்கள். சொன்னார்கள், அவுளின் வலவு விஷாத்தின், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸை. சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நிக்காஹ் முடித்து விட்டீர்கள், இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரு அமல் இருக்கிறது, அதுதான் அவுளின். சொன்னார்கள், வலீமா கொடுத்துக் கொள்ளுங்கள். வலவு விஷாத்தின், அது ஒரு ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்கள் வலீமா கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆடு அறுக்க சொன்னார்கள், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் என்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரும் கோடீஸ்வரர். ஒரு யுத்தத்துக்கு 3,500 சஹாபாக்கள் சென்றார்கள். அனைவருக்கும் குதிரைகள், ஒட்டகங்கள், ஏ டு இசட் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய செல்வந்தர் தன்னுடைய மனைவிமார்களில் 4 பேரில் ஒரு மனைவிக்கு, அதுவும் எட்டில் ஒன்றில், அதாவது எட்டில் ஒன்று கிடைத்த சொத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 100,000 தங்க தீனார்கள் என்றால் அதனுடைய இன்றைய கணக்குப்படி பார்ப்பதாக இருந்தால் 60,000 அதை பெருக்க வேண்டும். அன்புக்குரிய, இவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வர சஹாபியை பார்த்து என்ன சொல்லவில்லை, ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதாவது வலிமா கொடுங்கள் என்று சொல்லவில்லை, அதையும் சாதாரணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு அவுளின் வலவு விசாத்தின், ஒரு ஆண்டை அறுத்தாவது வலிமா கொடுங்களேன் என்று சொன்னார்கள். இது ஒரு செல்வந்தருக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 நிக்காஹ் முடித்தார்கள், அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்த வரலாறு கிடையாது, அவ்வளவு எளிமையாக நடந்தது. அன்புக்குரியவர்களே, எனவே இன்று எமது சமூகத்தில் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்த ஒரு வலிமா சுப்ஹானல்லாஹ் கேள்விப்படவும் இல்லை. அது ஒரு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏழைகளும் அப்படித்தான் செய்கிறார்கள். அதை விட வேண்டும். யாருக்கும் கஷ்டங்கள் கொடுக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, யாரையும் வருத்தப்படுத்த தேவையில்லை. அதே நேரத்தில் நாங்கள் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் இதில் போட்டு வீணாக்கி விடவும் தேவையில்லை. அதே நேரத்தில் ஒருவருக்கு வசதி இருக்கிறது, அவர் தாராளமாக செய்கிறார் என்றால் இதை ஹராம் என்று சொல்ல வரவும் இல்லை. ஆனால் கொடுப்பதற்கு சமூகத்தில் பல இடங்கள் இருக்கிறது. பயங்கரமான நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிட்னி ஃபெயில் ஆகியவர்கள். அதே போன்று இப்படி பைபாஸ் பண்ண வேண்டிய நிலையில் எத்தனையோ சகோதரர்கள். இதே போன்று அதாவது இன்று கணவனை இழந்து கணவன் நிரந்தர நோயாளி, அல்லது கணவன் இருந்து மனைவி விதவையாகி பல பிள்ளைகளுடன் பெண் குழந்தைகளுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் அன்புக்குரியவர்களே தன்னுடைய எதிர்காலமே சூனியமாகிவிட்டதாக நினைக்கின்ற பெற்றோர்கள் இப்படி பலர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். கல்வியை தொடர முடியாத ஏழைகள் அன்புக்குரியவர்களே, அவர் ஒரு கேம்பஸுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருப்பார், ஆனால் அவர் எதிர்காலத்தில் சமூகத்துக்கு ஒரு வைத்தியராக ஒரு என்ஜினியராக ஒரு பெரிய ஒரு தேவை சமூகத்துடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு வாலிபர், ஆனால் அந்த கல்வியை தொடர்வதற்கு வசதி இல்லாமல் கூலி வேலை செய்கின்றவராக ஒரு கடையில் வேலை செய்கின்றவர்களாக இப்படி பலர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான பணத்தை தந்திருக்கிறான் என்றால் இந்த வழிகளில் நாங்கள் செலவழிக்க வேண்டும், வீண் விரயங்களை அறவே குறைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மாடா மாளிகையை கட்டுவதிலும் அதே போன்று பெரும் பெரும் வாகனங்களுக்காக கோடி கணக்கில் அள்ளி கொட்டுவதும் இது புத்திசாலித்தனம் அல்ல. அன்புக்குரியவர்களே, சிலர்கள் பெருமையாக சொல்வார்கள், எங்களுடைய வீட்டிலே பாத்ரூமுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சத்தை செலவழித்தோம் என்று ஏதோ கபாவுக்கு செலவழித்ததை போன்று பெருமையாக சொல்கின்றவர்களையும் கேள்விப்படுகிறோம். சுபஹான் அல்லாஹ், இந்த நிலை மாற வேண்டும். அன்புக்குரியவர், சாதாரணமாக அதாவது உலகத்தில் ஒரு சின்ன ஒரு தேவைதான், அதாவது பாத்ரூம் செல்வது என்பது ஒரு தேவை. அதற்காக ஒரு சாதாரண ஒரு அமைப்பில் அதை செய்து கொண்டால் போதுமானது. அதற்கு மிகப்பெரிய பணத்தை நாங்கள் செலவழிப்போமாக இருந்தால் செலவழிக்க வேண்டிய இன்னும் ஒரு இடம் பால்படுத்தப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மீன் விரயங்களை அறவே விட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அனைத்து விதமான செலவுகளிலும் நாங்கள் எளிமையான முறையில் கையாண்டு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் இன்னும் எத்தனை மணி நேரம் எங்களுடன் இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நான் இன்று இப்பொழுது செல்வந்தனாக இருக்கிறேன், ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்றால் அன்புக்குரியவர்களே, இன்னும் எத்தனை செகண்ட் அவர் கோடீஸ்வரராக இருப்பார் என்று சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, சுனாமியில் நாங்கள் பார்த்தோம், ஒரு நிமிடத்துக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஆடை ஃபேக்டரியுடைய ஓனர், ஆனால் அன்புக்குரியவர்களே சுனாமி வந்த அடுத்த நிமிடம் உடுப்பதற்கு ஒரு ஆடை இல்லாத ஒரு நிலை. அன்புக்குரியவர்களே, எனவே தந்தவைகளை சரியான முறையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற நல்ல முறைகளில் நாங்கள் செலவழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை பெற்றுக் கொள்ள முயற்சிப்போமாக. அல்லாஹ்வுடைய தொடர்புகளை சீராக்கிக் கொள்ள முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நல்ல உணர்வுகளை தருவாயாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் தருவாயாக. அல்லாஹ் வாழ்கின்ற காலத்தில் உன்னை சந்தோஷப்படுத்தி வாழ தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி நிமிடத்தை சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக. உயர்ந்த கலிமாவை முடிந்தவர்களாக எங்களுடைய உயிர்களை எடுப்பாயாக. அல்லாஹ் உனக்கும் அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளில் கடன்களில் குறையுள்ள நிலைகளில் எங்களை மூத்தாக்கி விடாதே அல்லாஹ். அல்லாஹ் வாழ்க்கையில் கேட்ட ஆமீன் சொன்ன எல்லா ஹைர்களையும் தந்து எல்லா சர்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வாஹிர தஅவானா.